வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிஇ பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர பிரதேச மாநிலம் விஜயநகரத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் 10 மகளிர் உட்பட 13 மாணாக்கருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்குவதுடன் 373 பேருக்கு குடியரசுத் தலைவர் பட்டங்களை அளிக்கவுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். நாளை அனந்தபுரமு மத்திய பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானாவில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், எல்நினோ தாக்கத்தால் மழைப்பொழிவு குறைந்துள்ள நிலையில் மாற்று முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். மண்வளம், உரத் தேவைகள் தொடர்பான தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்க புதிய செயலி உருவாக்கத்திற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். நாட்டின் உணவு தானிய இருப்பை போதுமான அளவில் பராமரித்து வருவதாக கூறிய அமைச்சர் இயற்கை விவசாயத்தை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தினார். ஏதென்ஸை தலைமை இடமாக கொண்ட யூரோ வங்கி கிரீஸிலிருந்து இந்தியாவிற்கு எல்லை தாண்டிய பண பரிமாற்றங்களுக்கு யுபிஐ அடிப்படையிலான சேவையை தொடங்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் மின்னணு பண பரிமாற்றம் சர்வதேச அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு சான்றாக இது திகழ்கிறது என்று தமது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான அனைத்து நிலைகளிலும் ராணுவம் பொறுப்புணர்வுடன் திறம்பட பணியாற்றி வருவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று தமது பணி நிறைவு விழாவில் பேசிய அவர், தொலைநோக்கு பார்வை, தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்டவைகளை அடிப்படையாக கொண்டு ராணுவம், கடற்படை, விமானப்படை ஒருங்கிணைந்து பணியாற்றுவதாக பெருமிதம் வெளியிட்டார். முன்னதாக புதுதில்லி தேசிய போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து அவர் அஞ்சலி செலுத்தினார். பெட்ரோல் டீசல் விற்பனை விநியோகம் தொடர்பான தற்காலிக ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகள் நாளை முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசிய சூழல் காரணமாக இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் தற்போது அவை நீக்கப்படுவதாகவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31 தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இன்றுடன் இதற்கான கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை எனவும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரி செலுத்துவோர் மேல்முறையீடுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு தாக்கல் செய்யுமாறும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை தற்போது 818 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் அதேவேளையில் திறன் வாய்ந்த மருத்துவ பணியாளர்களுக்கும் அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். சர்வதேச நாடாளுமன்ற தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயக நடைமுறை என்பது மக்கள் நம்பிக்கையின் மிக உயர்ந்த வெளிப்பாடு எனவும், நாட்டின் எதிர்கால பாதையை தீர்மானிப்பதற்கான அடித்தளம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் நடைபெறும் மாநாட்டின் இரண்டாவது நாளான இன்று 28 துறைகளின் திட்ட செயல்பாடுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடனும் முதலமைச்சர் இன்று கலந்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். சென்னை அம்மா உணவகத்தில் உணவின் தரம், சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது உணவகத்தை தூய்மையாக பராமரிப்பது, தரமான உணவுகளை குறித்த நேரத்தில் வழங்குவது ஆகியவற்றை பணியாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். BE, BTEC உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. இணைய வழி கலந்தாய்விற்கான அட்டவணையும் நாளை வெளியாகிறது. பொறியியல் படிப்புகளில் சேர இதுவரை 2,42,000 மாணாக்கர் விண்ணப்பித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் தேசிய வேளாண் உள்கட்டமைப்பு நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்டத்தில் அதிக அளவில் மாம்பழ விளைச்சல் இருப்பதால் மாம்பழ குழு தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் மனுக்களாக சமர்ப்பித்தனர். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வரும் 6ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் சென்னை ஈக்காட்டு தாங்கலில் நடைபெறவுள்ளது. நாகை மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி முகாம் வருகிற 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நாகை மாவட்டத்தில் கிராமங்கள் வாரியாக நடைபெற உள்ளது. கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளுக்கு முகாமில் தடுப்பூசி போட்டு பயன்பெற வேண்டும் என நாகை மாவட்ட ஆட்சியர் KJ பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
சிவகங்கை மாவட்டத்தில் பொதுமக்கள் கோடை மழை உயிரிழப்புகளை தவிர்க்க அரசு கூறும் நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வரும் நாட்களில் இடி மற்றும் மின்னல் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள திறந்த வெளியில் இருப்பதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என ஆட்சித்தலைவர் ஆகாஷ் கூறியுள்ளார். பொதுமக்கள் அவ்வப்போது வானிலை எச்சரிக்கைகளையும் TN அலர்ட் மொபைல் செயலியையும் பின்பற்றி கோடை மழை உயிரிழப்புகளை தடுக்க அரசு கூறும் வழிகாட்டும் நெறிமுறைகளை அனைவரும் பின்பற்றிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ முருகன்.
தூத்துக்குடி கடற்பகுதியில் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து கடந்த June 15 முதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு சென்று வந்தனர். நேற்று முதல் தூத்துக்குடியை ஒட்டியுள்ள பகுதிகளில் மணிக்கு 60 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதால் கடலில் சீற்றம் காணப்படுகிறது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை காரணமாக இன்று ஒரு நாள் மட்டும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. சுமார் 300 விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
திருவள்ளூர் மாவட்டம் RK பேட்டை அருகே இருசக்கர வாகனம் புளிய மரத்தின் மீது மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த மாணாக்கர் இருவர் சம்பவ இடத்திலேயே இன்று உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி அகில இந்திய வானொலி நிலைய தலைமை எழுத்தர் திரு ராமமூர்த்தி இன்று பணி ஓய்வு பெறுகிறார். மத்திய பிரதேசம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி, நீலகிரி, மதுரை, திருச்சி வானொலி நிலையங்களில் 35 ஆண்டு காலம் அவர் பணியாற்றியுள்ளார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. லண்டன் ஓவலில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறும் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது. நாளை மறுநாள் நடைபெறும் 2வது அரையிறுதியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், சனித் தயானந்த், முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் நாளை களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிஇ பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.